சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் இயக்குநர் திரு மகேந்திரன் அவர்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியினை இந்த வாரமும் கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
சென்ற வாரம் வந்து உங்களுடைய திருப்பு முனைக்கு முக்கியமானவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்க சொன்னீங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது முக்கியமானவர் அப்படிங்கிற வகையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய செய்தியை நீங்க சொன்னீங்க.
சரி,
அவர் முதல்ல எங்க சந்திச்சீங்க அப்படிங்கிற தகவலை நீங்க சொல்லணும் சார்.
நான் இப்போ அழப்ப காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் என் காலேஜுக்கு வந்திருந்தார். அவர் அங்கே வந்து ரொம்ப ஆக்சிடென்டல். ஸோ ஒரு நாடோடி மன்னன் படத்துடைய 100வது நாள் ஃபங்க்ஷனுக்காக ஊர் ஊராக வந்துட்டு இருந்தார். அந்த படம் வெற்றி விழா கொண்டாடுற எல்லா தியேட்டருக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் மதுரைக்கு வந்திருந்தப்ப எங்க ஸ்டூடெண்ட் சேர்மன் அவர் போய் அவசரமா போய் முதல்ல சந்திச்சு, நீங்க அழப்பா கல்லூரிக்கு வரணும், எங்க ஃபைனான்ஸ் சொசைட்டியை இன்னாகிரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. பட் அவருடைய சார்ட்ல எங்க காலேஜுக்கு வரக்கூடிய, எங்க ஊருக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை. ஆனாலும் எங்க அழப்பா காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப பரிச்சயமான இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்க வர்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறத ஃபீல் பண்ணி அவர் என்ன பண்ணாரு, திரு எம்ஜிஆர் நான் வர்றேன், பட் 1 hour தான் நான் பேச முடியும், இருக்க முடியும், பட் என்னை வந்து நான் பேசுன்னு எதிர்பார்க்க வேண்டாம், ஐ வில் பி பிரசன்ட் அந்த டக்கேஷன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் அவர் வந்திருந்தார். அப்போ அவர் முன்னால ஒரு 3 minutes ஆர் 5 minutes நினைக்கிறேன் பேசுறதுக்கு 3 மாணவர்களை செலக்ட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசணும், இன்னொருத்தர் வந்து தமிழ் நாடகத்தை பத்தி பேசணும், என்னை பொறுத்தவரைக்கும் நான் சினிமா பத்தி பேசணும். ஏன்னா அங்கே நண்பர்கள் மத்தியில் அதிகம் சினிமா பத்தி பேசுறேன். நான் தான்
பேச ஆரம்பிச்சிட்டீங்க.
நான் பேசினப்போ என்ன, பெரிய கூட்டம் கூடி போச்சு. அவர் வந்திருக்காருன்னு அவர் பேச போறான்னு நினைச்சுட்டு ஊர் மக்கள் போற கூடிட்டாங்க. அந்த பெருங்கூட்டத்தில் எல்லாரும் அவர் பேசாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற 3 மாணவர்கள் எந்த வேகத்தில் உட்கார வைக்கப்பட்டாங்க. 3வது என்னுடைய சந்தர்ப்பம் வந்தது. எனக்கு அந்த நிலம் வந்துடக்கூடாதே நினைச்சிட்டு இருந்த கொஞ்சம் திடீர்னு என்னுடைய பேசுகிற ட்ரெண்டை மாத்திட்டேன், தூரணையை மாத்திட்டேன், எடுத்துருக்கிற சப்ஜெக்டுக்கே போயிட்டேன். நான் அது அந்த மூமெண்ட்டை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன், அந்த ஒரு திடீர்னு எடுத்த ஒரு முடிவு. ஸோ எடுத்துருப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்போ அந்த நேரம் பார்த்து எனக்கு ஃபேவர் இல்லை பாருங்க, எல்லாமே சில சமயம் கோ இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா,
தற்செயலாக நடக்கிறது,
தற்செயலாக நடந்து போவோம். அப்போ அந்த சமயத்தில் எங்கள் காலேஜில் படித்த ஒரு பாய் அண்ட் கேர்ள் லவ்ங்கிற பேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. இன்னைக்கு வர லவ் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வர தமிழ் சினிமா மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுது இல்லையா, ஏ நடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, சில படங்கள், சில படங்கள் நிறைய படங்கள் அதுபோல போன உடனே சீரியஸ் ஆக்சிடென்ட் தாங்க எங்க காலேஜில். ஸோ அது டாக் ஆஃப் த டவுன் ஆகி போச்சு. ஸோ வந்திருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த சப்ஜெக்டை பற்றி தெரியும், அந்த லவ் அஃபேர், அதை ஏற்படுத்தின அதிர்வுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இமீடியட்டா அதை மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆன உடனே நான் சொன்னேன், நம்மளால லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா, ஊரே கூடி நம்மளை பற்றி பேசுற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய லவ் அவ்வளோ அசிங்கப்பட்டு போச்சு. ஆனால் வந்திருக்கார் பாருங்க திரு எம்ஜிஆர், அவர் படத்தில் இவ்வளோ லவ் பண்ணுறாருங்க, பெண்கள் லவ் பண்ணுறாரு, டூயட் பாடுறாரு, ஊரறிய பாடிட்டு இருக்காரு, ஊர் புற சுற்றிட்டு இழுத்துட்டு பாடுறாரு. ஆனால் அவரை கண்டிக்கிறது யாருமே இல்லை, ஒரு பிரின்சிபல் கிடையாது, நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வான் பண்ணுறது கிடையாது, அப்பா அம்மா வந்து கெஞ்சுறது கிடையாது. அவரை எவ்வளோ இவ்வளோ ஈஸியாக லவ் பண்ணுறாருன உடனே அவ்வளோதான் கேட்ட மக்கள் பூரா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இல்லையா, நான் எதை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. பட் அது வரைக்கும் எம்ஜிஆர் குடிஞ்சு உட்காந்து ஏதோ ஆட்டர் போட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு இமீடியட்டா அங்கிருந்து டைம் ஆச்சு, அப்புறம் அடுத்த ஊருக்கு போகணும். ஸோ திடீர்னு ஒரு கிளாப்ஸ் கிடைச்ச உடனே அவர் நிமிந்து பார்த்தாரு, இருந்தால் அந்த யாரோ ஒரு பையன் பேசுனா அவனுக்கு ஏதோ கிளாப்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று பார்த்தாரு. நான் சினிமா பத்தி பேசுறேன், அதுக்கு தான் கைதுட்டுறாங்க அப்படின்னு ஒன்று. அவர் என்ன பண்ணாரு, ஹீஸ் பா, அவர் இன்னொரு வகையில் பெரிய ஜீனியஸ். அவர் மக்களுடைய மனோபாவத்தை அந்த மூமெண்ட் கணிக்கிறவர்ல கணிச்ச முறையில் பாருங்க, ரொம்ப பெரிய அதிசயமான விஷயம். அவரு பிரபலியமான ஒரு பெரிய ஹீரோ, தமிழ் சினிமா ஹீரோ, அவர் முன்னால நான் பேசி சினிமா பத்தி பேசி மக்கள்கிட்ட நான் கிளாப்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். இந்த மூமெண்ட்ல மானவன் பேசுறத வந்து அவர் கண்டிக்கிறது நாகரீகம் இல்ல, மக்கள் கைதட்டுறதை வேண்டான்னு சொல்றத நிர்பந்தப்படுத்துறதும் முடியாத காரியம். ரெண்டுக்கு நடுல அவர் சும்மா இருக்கிறது அவருக்கும் தப்பு. உடனே என்ன பண்றாரு, கூட்டத்தை பார்த்து இன்னும் நல்லா கைதட்டுங்க அப்படின்னு ஜாட காமிச்சிட்டாரு
அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்ல முடிக்க வேண்டிய பேச்சு 45 மினிட்ஸ் ஆகி போச்சு. சோ அப்ப போகும்போது எனக்கு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு, என்னோட ஸ்பீச் பிரமாமரம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப இருந்த வந்துட்டு அது பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் ஐ பினிஷ் மை டிகிரி, மெட்ராஸ்க்கு வந்தேன், லா காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா போனேன். அப்புறம் 6 மந்த்ஸ் படித்தேன், அதுக்கு மேலே படிப்பு தொடர முடியல, என்ன வீட்டில் பணம் அனுப்ப முடியல. சரி வீடு ஊருக்கு திரும்பி போயிடலாம் நினச்சப்போ எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் நான் ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், நீ என்னை ஜாயின் பண்ணணுமே அப்படின்னாரு. அந்த பத்திரிகையில் நான் ஜாயின் பண்ணேன், சப் எடிட்டரா சிவமாசன் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு சினிமா மாஸ்டர்கள் எழுதினேன் பத்திரில இருந்தாலும் கூட எனக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்தப்போ, அப்போ மெட்ராஸ் இப்போ சென்னை, அதனால் அடிக்கடி மெட்ராஸ் தான் வரும் என் பேச்சில். ஸோ அப்போ மெட்ராஸ் இருந்தப்போ எனக்கு சினிமா ஸ்டுடியோஸ் போகணும், ஆர்டிஸ்டை பார்க்கணும், ஷூட்டிங் பார்க்கணும். ஸோ ரெகுலராக அதாவது சினிமா மேலே ஒரு ஆசையோ விருப்பமோ உள்ளவன் தான் அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க இல்லையா. அந்த விருப்பம் இல்லாதவங்களுக்கும் மெட்ராஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியாயமா தோன்ற ஆசை நெனினா பாக்குறது போல ஸ்டுடியோஸ் பார்க்கணும், ஷூட்டிங் பார்க்கணுங்கிறது தான். இப்போ நான் உங்க முன்னா டைரக்டராக உட்காந்துருக்கேன், நான் வந்து அன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்தப்போ எனக்கு அந்த ஆசைகள் வந்ததே கிடையாது. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், எனக்கு சினிமா பேர்ல சினிமா பத்தி பேசத்தான் எனக்கு ஆர்வம் இருந்ததே தவிர சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வரணுங்கிற இந்த நினைப்பு எனக்கு இருந்தது கிடையாது. சொல்ல போனா தமிழ் சினிமாவை நான் வந்து வெறுத்துக்கிட்டு இருந்தான் படிக்கிற காலத்துல இருந்து. சோ அந்த வெறுப்பே அது ஒரு அவர்ஷனே வந்து சினிமா மேல, எனக்கு ஒரு தமிழ் சினிமா மேல ஒரு அவர்ஷன் இருந்தது. அப்படி இருக்கிற எனக்கு வந்து எப்படி சினிமா மேல ஆசை வந்திருக்க முடியும்? அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பி எனக்கு ஒரு திருப்பம், அதுவும் திரு எம்ஜிஆர் அவரோட தான். அந்த சமயத்தில் அவரு அவருடைய நாடகம் ஒன்றுல அவருக்கு ஒரு கால் பிராக்சர் ஆகி அதில் அவர் கியூர் ஆகி மறுபடியும் அவர் சில படங்களை முடிக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வர்றாரு. அப்போ அதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எல்லா பத்திரிகைகளுக்கும் அழைப்புகள் போனப்போ எங்கள் பத்திரிகை இன்விடேஷன் வந்திருந்தது. ஸோ ஒரு ஃபிலிம் எடிட்டருங்கிற முறையில் சினிமா பகுதி ஆசிரியர்னா தான் அந்த பத்திரிகை. நான் அதை எடுத்துட்டு அவர் தோட்டத்துக்கு போயிருந்தேன் பிரஸ் மீட்டுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ அட்டன் பண்ணுறதுக்காக தான் போனேனே தவிர எம்ஜிஆரை பார்க்கணும், கல்லூரியில் எனக்கு அவர் எழுதி கொடுத்ததை பற்றி ஞாபகப்படுத்தணுங்கிற எண்ணம் துளி எனக்கு இல்லை. இதுவும் எதுக்காக அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, சினிமா மேல எனக்கு எந்தவிதமான ஆர்வமும் உள்ள நுழையணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ நான் இந்த பத்திரிகையாளர் மத்தியில் நிக்கிறப்போ தற்செல என்னை பார்த்த எம்ஜிஆர் என்ன பண்ணார், என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு, பக்கத்தில் வாங்கினாரு, போனேன். நீங்க அழப்பு கல்லூரி மாணவர் தானே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னு. இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னாரு. இல்ல சார் பத்திரிகை இல்லை ஒர்க் பண்றேன் அப்படின்னப்போ அவரால் ஆச்சரியம் தாங்க முடியல. சினிமா பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்க அன்னைக்கே முன்னால, உங்களுக்கு ஏத்த இடம் இது இல்லையே நீங்க. அவர் இன்னொன்னு மைண்ட்ல என்ன தப்பா புரிஞ்சுப்பாரு நினைக்கிறேன். நான் அவரு இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டப்போ நான் ரொம்ப இன்னசென்டா சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்க லா காலேஜ் ஜாயின் பண்ண வந்தேன், அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு இப்ப இந்த பத்திரிகையில சினிமா பகுதிக்கு நான் ஆசையா இருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கணும், அது இந்த பையன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நம்ம முன்னால சினிமா பத்தி பேசின பையன், அதே பையன் இன்னைக்கு லா காலேஜ டிஸ்கவுனி பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகை சினிமா பதிவு எழுதிட்டு இருக்கான்னா, இந்த பையனுக்கு வந்து சினிமா மேல ஏதோ அபரிதமான ஒரு ஆர்வம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா வேற ஒரு கண்ணோட்டத்துல என்ன அவரு பார்த்திருக்கணும். அவரு எது எப்படியோ அவர் என்ன சொன்னாரு, பத்திரிகை உங்களுக்கு ஏத்த இடம் இல்ல, நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க, நீங்க என்னோட தான் இருக்கணும், நான் உங்களுக்கு ஒரு புது ஒரு வேலை தரப்போறேன் அப்படின்னாரு. எனக்கு எதுவும் புரியல. அதற்கு பிறகு வந்து ஆசைட்ட அந்த பத்திரிகைக்காரர்கிட்ட, சார் நான் எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காரு நான் போறேன். மறுநாள் வந்தேன் அவர் வீட்டுக்கு, லாய்ஸ் ரோட்லாம் வீடு இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு, பொன்னியின் செல்வனுடைய பாவங்கள் புறாத நாவல் அதைகிட்ட கொடுத்து நீங்க திரைக்கதை எழுதுங்க அப்படின்னாரு. எனக்கு திரைக்கதைனா என்னன்னே தெரியாது எனக்கு. சரி அவர் சொல்லிட்டாரு, எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன தீர்மானம் மனசுக்குள்ள அப்படின்னா, இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு வேலை கொடுத்துருக்காரு, இதை பயன்படுத்திக்கிட்டு அவர் நல்ல பேர் வாங்கணும், நம்ம சாமர்த்தியத்தை காட்டணும், சினிமாவில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதே ஸ்கிரீன் பிளே பேர்ல எழுதுவோம், எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம், ஊருக்கு போயிடுவோம். இந்த தாட் தானே. சோ இதுதான் ஒரு இன் ஷார்ட் நான் சொல்ல போனா, நான் விருப்பம் இல்லாமையே ஆயத்தம் இல்லாமையே எப்படி வந்து சினிமா துறைக்குள்ள வந்தேன்னு சொல்றேன்.
முள்ளும் மலரும் தான் சாருடைய முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைய கால சூழல ரஜினிகாந்த் அவர்களை, திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து வில்லனா தான் காட்டிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து, அவர் ஒரு வருவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து, ஒரு நடிக்கக்கூடிய குணச்சித்திர கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு ஒரு படமா அதை வந்து அவருக்கு கொடுத்துருக்கீங்க. அது அதை பத்தி முள்ளு மலரை பத்தி கொஞ்சம் நீங்க.
இப்போ முள்ளு மலரம் டைரக்டரா இருக்கு முன்னால நேரில் 25 பிலிம்ஸ் ஸ்டோரி டைலாக் ரைட்டரா ஒர்க் பண்ண தமிழ் படங்கள்ல இன்க்ளூடிங் தங்கப்புதக்கம், தங்கப்புக்கம் என்னுடைய கதை வசனம், இப்படி நிறைய படங்களும் நான் கதை வசனம், சில படங்களுக்கு திரைக்கதை வசனம், சில படங்களுக்கு கதை மட்டும், இப்படி மொத்தத்தில் 25 படம். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல். இப்போ முள்ளும் மலருங்கிறத ஒரு நாவல் நான் படிச்சு வச்சிருந்தேன் ஏற்கனவே. அதில் ஒரு காளின ஒரு கதாபாத்திரம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதாபாத்திரம். அவன் பார்க்குற உத்தியோகம் ஆஸ் அ விஞ்ச் ஆப்ரேட்டர், ஊட்டியில் இருக்கும் இந்த விஞ்ச் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அவன் பார்க்குற உத்தியோகம், ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணேன், என்னுடைய சொந்த மன திருப்திக்காக வேண்டி ஒரு ஸ்கிரீன் பிளேலேயே வச்சிருந்தேன், அவ்வளோதான். அதை நான் யாருக்கும் படிச்சு காட்ட விரும்பவே இல்லை. அது முழுக்க முழுக்க வந்து விஷுவல் நேரேஷன் தான், சினிமாவை ஒரு விஷுவல் மீடியமா மனசில் நினைச்சிட்டு, ஸோ அதன்படி எப்படி ஒரு படம் இருக்கணும், யதார்த்தமாக எப்படி இருக்கணும், அப்படி ஒரு கண்ணோடத்தோட நான் ரோட் மை ஓன் ஸ்கிரீன் பிளே ஃபார் முள்ளு மலரும். நிச்சயமாக இந்த தமிழ் படிச்சர் பார்த்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதில் வந்து டூயட்ஸ் கிடையாது, மிக நடிப்புக்கான சான்சஸ் கிடையாது, மெலோ ட்ராமா கிடையாது, அது இப்படியான வசனம் இருக்க சான்சஸ் கிடையாது, யாரும் எதிர்பார்க்குற கிளைமேக்ஸும் இல்லை அதில். ஸோ இவ்வளோ முரண்பட்ட விஷயம் இருக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே யாருக்காச்சும் கொடுத்து படிக்க நான் எதிர் முடியுமா? அப்படி இருக்கிறப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன தேடி வந்தார், நீ டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ண ஒரு நிபந்தனை போட்டேன். என்ன நிபந்தனை அப்படின்னா, படம் முடிகிற வரைக்கும் என்னுடைய ஃப்ரீடத்தில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு பயம், ஏன்னா நம்முடைய ஸ்கிரீன் பிளேயோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நாளைக்கு இதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லிட்டு இன்டர்ஃபியர் பண்ணால் படத்துடைய ரிசல்ட் கெட்டுப்போம். நான் டைரக்டருக்கு வேண்டிய பெரிய ஆசை எனக்கு அவசியமே இல்லை. வெறும் ஆசை மட்டும் பட்டிருந்தா, ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தா, ஒரு ப்ரொடியூசர் கேட்குற டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும், பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணு ஆசைப்பட்டிருப்பேன். எனக்கு வந்து ஒரு படம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு படம் அமையணும் அப்படிங்கிறத நினைப்பே தவிர, பெரிய சாதனை படைச்சு எல்லாரையும் வந்து புதிய வழியில் திருப்பணுங்கிற அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த ப்ரொடியூசர் மேலெழுந்து வரே அதை கதையை கேட்டுட்டு, பிகாஸ் அவருக்கு என்னன்னா ஒரு பெரிய அதீத நம்பிக்கை, மகேந்திரன் ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டர், ஸோ அவனே டைரக்டர் ஆக்கியிருக்கோம். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமுக்கு வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டுக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக திணிச்சிருப்பான், திணிப்பான். அது சுயநலத்துக்காக வேண்டியாச்சும், ஒரு டைரக்டரா சாவத்தனுடைய ஸ்டாண்ட் உறுதிப்படுத்தப்படணுங்கிறதுக்காக வேண்டி ஹி வில் டூ இஸ் பெஸ்ட் ஆஸ் அ ரைட்டர், சக்சஸ்ஃபுல் ரைட்டர். அது அவருடைய கணிப்பு, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன். அதனால அவரை இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டேன். அப்போ கேஸ்டிங் வந்தப்போ நீங்க முதல்ல கேட்டீங்களா, ரஜினி காந்த் வந்து எப்படி நீங்க அதில் ஒரு பெரிய ஹீரோவா? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஹீரோனா இன்னைக்கு எல்லாரும் சொல்ல, ஹீரோ நினைச்ச உடனே எல்லாரும் நினைக்கன்னு நினைக்கிறாங்க, ஹீரோங்கிறத முதல்ல லவ் பண்ணணும் ஒரு கேளை, அவன் லவ் பண்றது அவனுடைய பெரிய தலையாய கடனா இருக்கணும், கடமையா இருக்கணும் படம் பூரா. அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நான் வந்து உருவப்படுத்த விரும்பல. ஹீரோவும் ஒரு 10 பேர்ல ஒருத்தன் தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபரா அவன் கருதப்படுவான். எப்படி இப்போ நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு பல பேர் காரணமா இருக்காங்களோ, பேர் தெரியாதவங்க, ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க, எல்லாருமே காரணம் இருக்காங்கன்னு முதல்ல சொன்னேன். அதுபோல ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் தான், 2 சீன் வரவங்களும் முக்கியமான ஆட்கள் தான், 20 சீன் வரவங்களும் முக்கியமான ஆட்கள் தான். ஸோ அந்த பேட்டர்ல தான் என்னுடைய திரைக்கதை அமைஞ்சிருந்தது. ஆனா இப்போ நான் சொன்னது போல அதுல ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு பர்சன், ஒரு கேரக்டர், அந்த காளியா நடிக்கிற கேரக்டர், அதுக்கு ரஜினிகாந்த் சார் தான் சூட்டபிள் பர்சன் நான் தீர்மானிச்சேன்.
யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊர்கோலம் போக, யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊர்கோலம் போக, வாழ தென்னே மாவிலை எல்லாம் தொங்கன தோரணமாக, ஏண்டாடே ராணிய கூப்பிடு அவளோட செடி கூப்பிடு, ஒரு பாதிய கொடுக்க ரெண்டா, ராமே ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.
இனி இதயங்களே, இதுவரை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உரையாடியவர் திரு கிளீட்டஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.